إن الحمد لله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சுமார் 6 மாத காலமாக நாம் கற்று வரக்கூடிய இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடர் பாட வகுப்பிலே இதுவரையில் நாம் 20 தொடர்களை கடந்து வந்திருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு பாட வகுப்புகளின் வழியாக இஸ்லாம் கூறக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையின் முதல் அங்கமாகிய இஸ்லாமிய திருமணம் என்ற விடயத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கின்றோம். திருமணம் பேசப்படுவது முதல் அது நடந்து முடியும் வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட சகலவிதமான விடயங்களையும் நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து வந்திருக்கின்றோம். அடுத்த கட்டமாக வாழ்க்கை என்ற பகுதியிலே நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரம் இந்த தொடரின் நோக்கம் ஆரம்பத்தில் கூறப்பட்டது போன்று இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விடயங்களில் உட்புகுந்திருக்கக்கூடிய ஜாஹிலிய சிந்தனைகளை கலைந்தெறிவது என்ற அடிப்படைக்கு அமைவாக நாம் கடந்து வந்த ஒரு சில பாட வகுப்புகளில் இந்த திருமண விடயத்திலே காணப்படக்கூடிய ஜாஹிலிய சிந்தனைகளையும் நாம் அடையாளம் காட்டியிருக்கின்றோம். அவற்றிலே ஒரு அம்சமாக காணப்படக்கூடிய பலதார மனம் என்ற அம்சத்தை இன்று நாம் கற்றுக்கொள்ளவிருக்கின்றோம். இந்த தலைப்பினை பொறுத்தவரைக்கும் அதிகமான விமர்சனங்களுக்கு இடம் இருந்தாலும் கூட மார்க்கத்தை அல்லாஹ் தெளிவாக்கியதன் பிறகு நாம் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டும் மறைக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படை இருக்கின்ற காரணத்தினால் இந்த விடயங்களை நாம் கூற வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கின்றது. பலதார மனம் என்றால் ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்தல் என்ற அம்சத்தை குறிக்கின்றது. இந்த தலைப்பிலே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், கடந்த 20 தொடர்களின் வழியாக நாம் பார்த்து வந்த அந்த அம்சங்கள், ஒரு திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட அம்சங்களை பொறுத்தவரைக்கும், முதலாவது திருமணத்தை செய்து கொள்கின்ற விஷயத்தில் மட்டும் சம்பந்தப்படக்கூடிய விடயங்கள் அல்ல. அல்லாஹ் ஒரு முஸ்லிமான ஆண்மகனுக்கு 4 திருமணங்களை அனுமதியளித்திருக்கின்றான். அந்த ஒவ்வொன்றை செய்கிற போதும் மேற்கண்ட நாம் கற்று வந்த அந்த நடைமுறைகளை நாம் கையாள வேண்டி இருக்கிறது. இனி நாம் தலைப்பிற்குள் நுழைவோமாக இருந்தால், முதலிலே ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கின்றது. அதாவது, ஒரு மனிதன் முதலாவது ஒரு திருமணத்தை செய்துவிட்டு இரண்டாவது ஒரு பெண்ணை மணமுடிப்பதாக இருந்தால் எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட வேண்டும், அவன் திருமணம் முடிப்பதற்கு என்ன என்ன பிரச்சனைகளும் காரணங்களும் இருக்க வேண்டும் என்பதனை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த கேள்வியை நான் எழுப்புவதற்குரிய காரணம் என்னவென்றால், இன்று ஒரு முஸ்லிம் இரண்டாவது அல்லது மூன்றாவது அல்லது நான்காவது திருமணத்தை நோக்கி எத்தனிக்கின்ற போது சமூகத்திலே ஏற்படக்கூடிய முதலாவது கேள்வி என்னவென்றால், ஏற்கனவே அவர் முதலாவது ஒரு திருமணத்தை செய்தார் அல்லவா, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை அவர் இரண்டாவது திருமணம் செய்கிறார் என்றொரு கேள்வி சர்வசாதாரணமாக எம் மத்தியிலே ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த தலைப்பில் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு ஆண் இரண்டாவது மூன்றாவது நான்காவது திருமணங்களை செய்து கொள்வதற்கு அவருக்கு பிரச்சனைகள் ஏற்பட வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. அது ஆண்களின் உரிமையாக இஸ்லாம் வரையறுத்திருக்கின்றது. இது சம்பந்தமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே அளிக்கக்கூடிய அனுமதி சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தின் மூன்றாம் வசனத்திலே இவ்வாறு இடம்பெறுகிறது. فَانْكِحُوا مَا طَابَ لَكُمْ مِنَ النِّسَاءِ مَثْنَى وَثُلَاثَ وَرُبَاعَ. பெண்களிலே உங்களுக்கு விருப்பமானவர்களை நீங்கள் இரண்டிரண்டாக, மும்மூன்றாக, நான்கு நான்காக மணந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த வசனத்திலே முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், இது ஒரு ஆணின் உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஒரு ஆண் விரும்பினால் இரண்டு திருமணங்களை செய்து கொள்ளலாம், மூன்று பேரை மணமுடிக்கலாம், நான்கு பேரையும் திருமணம் முடித்து கொள்ளலாம் என்பதனை இந்த வசனம் எமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அதிலும் முதலாவதே அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வடிவம் வார்த்தை பிரயோகம் என்னவென்றால், இரண்டிரண்டாக, ஒன்று என்பதை சொல்வதற்கு முன் இரண்டிரண்டாக என்று அல்லாஹ் ஆரம்பிப்பதிலிருந்து இது ஒரு ஆணின் உரிமை என்பதனை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த பலதார மனத்தை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஆணின் உரிமை, அவனுக்கு உடல் தேவைகள் இருக்கிற போது அவன் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளலாம், உள ரீதியான தேவைகள் அவனுக்கு காணப்படலாம், மார்க்க ரீதியான தேவைகளும் அவனுக்கு காணப்படலாம். நாம் ஒரு பெண்ணை தெரிவு செய்து திருமணம் செய்து விட்டு அவளிலே இல்லாத விடயங்களையெல்லாம் எதிர்பார்ப்பது அறிவீனமானது என்பதனை கடந்த ஒரு சில பாடங்களின் வழியாக நாம் புரிந்து கொண்டோம். எந்த பெண்கள் எந்த இயல்புகளை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் அது மட்டும்தான் காணப்படும். அதை தாண்டியும் எமக்கு ஒரு சில தேவைகள் இருக்குமாக இருந்தால் அது உள்ளவர்களை ஹலாலாக அடைந்து கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், நீங்கள் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் அந்த பெண்களுக்கு மத்தியிலே நீதமாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். فَإِنْ خِفْتُمْ أَلَّا تَعْدِلُوا فَوَاحِدَةً, உங்களுக்கு பல பெண்களை மணந்து கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால், நீங்கள் ஒன்றோடு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். அவ் மா மலக்கத் ஐமானுக்கும், அல்லது அடிமைகள் இருந்தால் அவர்களோடு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். ذَلِكَ أَدْنَى أَلَّا تَعُولُوا, இதுதான் நீங்கள் நேர்மை தவறாமல் இருக்க, தவறுகளிலிருந்து விடுபட்டு இருப்பதற்கு ஒரு இலகுவான வழியாகும் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். எனவே இந்த வசனம்தான் ஆண்களுக்கு இந்த பலதார மனத்தை அனுமதிக்கக்கூடிய வசனமாகும். எனவே இஸ்லாத்தின் சட்டத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமான ஆண் மகனை பொறுத்தவரைக்கும் நான்கு திருமணங்கள் வரைக்கும் செய்து கொள்ள முடியும். அதே போன்று பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரே ஒரு திருமணத்தை செய்து கொள்வார்கள். இரண்டாவது திருமணத்தை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை எப்போது ஏற்படும் என்றால், ஒன்று அந்த கணவர் அவரை விட்டும் தலாக் செய்து பிரிந்துவிட்ட நிலையில் இருக்கின்ற போது, அல்லது அந்த கணவர் இறந்து விட்டார் என்றால் அதற்கு பிறகு இன்னும் ஒருவரை ஒரு பெண் மணந்து கொள்வதிலே எந்த தவறும் கிடையாது. இந்த பலதார மனம், இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் இதை ஆதரிப்பவர்களும் இருக்கின்றார்கள், இதனை எதிர்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். பலதார மனத்தை ஆதரிப்போர் முன்வைக்கக்கூடிய காரணங்களை முதலிலே நாம் இந்த இடத்திலே பார்க்கலாம். நான் கூறக்கூடிய இந்த தகவல்கள் பல இடங்களின் வழியாக சேகரிக்கப்பட்டது என்பதனை முதற்கணம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு விடயத்தையும் நான் இந்த இடத்திலே அடையாளப்படுத்த விரும்புகிறேன். நாம் இந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு நான்கு சுவர்களுக்குள் இருந்து சிந்தித்தால் எம்மால் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ஒரு விடயத்தை அனுமதித்திருப்பானாக இருந்தால் அது எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக, பொருந்தக்கூடிய ஒன்றாக காணப்படும். எனவே எமது சிந்தனைகளை சற்று தூர நோக்குடன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகத்திலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வைத்து இவைகளை நாம் கண்டறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வினுடைய இந்த ஆண் பெண் என்ற இந்த படைப்பினை பொறுத்தவரைக்கும் ஆண்களை குறைவாகவும் பெண்களை அவர்களை விட சற்று அதிகமாகவுமே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரித்து மறுமை நாள் நெருங்குகிற போது ஒரு ஆண் இருக்கின்ற இடத்திலே 50 பெண்கள் இருப்பார்கள் என்றொரு ஹதீஸையும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். எனவே உலக சனத்தொகையிலே பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விகிதாசாரத்தை நாம் அவதானிக்கிற போது, அங்கே ஒரு ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அதேபோன்று உலக வரலாற்றை நாம் பார்க்கிற போது காலத்துக்கு காலம் அதிகமான போராட்டங்கள் நடந்து வந்திருப்பதை நாம் காணுகிறோம். போராட்டங்கள் என்று வருகிற போது அங்கே பெண்கள் சிறுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும், ஆண்கள் அதிலே துணிந்து முன் செல்லக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படுகிறது. எனவே இந்த இடத்திலும் ஆண்கள் குறைந்து பெண்கள் தாராளமாக இருக்கக்கூடிய நிலைமை இருப்பதால், ஒரு ஆண் ஒன்றுக்கும் அதிகமான பெண்களை மணமுடிக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. இப்படி ஏதோ ஒரு விதத்திலே ஆண்கள் குறைந்து கொண்டு செல்கிறார்கள் என்பதற்காக பெண்கள் எல்லாம் பத்தினிகளாக இருக்கப் போவதில்லை, அவர்களது உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுவதில்லை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் ரீதியான தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கும் ஒரே வழி, ஒரு ஆண் ஒன்றுக்கும் அதிகமான பெண்களை திருமணம் செய்வது. அதே போன்று ஒரு பெண்ணின் உடலை எடுத்துக்கொண்டால், ஒரு ஆணை பொறுத்தவரைக்கும் அவன் சுகதேகியாக இருந்தால் எந்த நேரத்திலும் இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவள் மாதத்திலே ஒரு சில நாட்கள் அதை விட்டும் தூரமாக இருக்கின்றான். குழந்தை பேறு கிடைக்கிற போது மாதக்கணக்கிலே அவள் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றாள். இப்படி அவளுடைய உடல் அமைப்பும் எல்லா நேரத்திலும் ஒரு ஆணின் இச்சைகளை தீர்க்கக்கூடிய வண்ணம் இருக்காத காரணத்தினாலும் ஒரு ஆண் ஒன்றுக்கும் அதிகமான பெண்களை மணமுடிக்க தேவைப்பட்டவனாக இருக்கின்றான். இந்த காரணங்கள் எல்லாம் பலதார மனத்தை ஆதரிப்போரின் கருத்துகளாக இருக்கின்ற. அதே போன்று பலதார மனத்தை எதிர்ப்போர், அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய காரணம் என்ன என்று நாம் பார்த்தால், ஒரே ஒரு காரணம், பலதார மனத்தை எதிர்ப்பவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், முதல் மனைவி பாதிக்கப்படுகிறாள், அவள் உளரீதியாக பாதிக்கப்படுகிறாள், அல்லது வேறு வேறு வகையிலே அவள் பாதிக்கப்படுகிறாள் என்பதுதான் ஒரே ஒரு காரணமாக இருக்கிறது. ஒரு சில நாடுகளிலே இது தடை செய்யப்பட்டதாகவும் காணப்படுகிறது. அதே நேரத்திலே ஒரு திருமணத்தின் மூலம் நடக்க வேண்டிய விடயங்கள் எதுவோ அந்த விடயங்கள் திருமணம் என்ற பெயரில்லாமல் நடப்பதை அதிகமானவர்கள் ஆதரிப்பதை நாம் காண முடிகிறது. பலதார மனத்தை எதிர்க்கக்கூடிய அதே நபர்கள் விபச்சாரத்தை அனுமதிக்கின்றார்கள். பலதார மனத்தை எதிர்க்கக்கூடிய அதே நபர்கள் வைப்பாட்டிகள் வைத்துக் கொள்வதை அனுமதிக்கின்றார்கள். பலதார மனத்தை எதிர்க்கக்கூடிய அதே நபர்கள் ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி ஓரின சேர்க்கையிலே ஈடுபடுவதை அனுமதிக்கின்றார்கள். காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், படைத்த அல்லாஹ் அதற்குரிய வழிகளை வைத்திருக்கிற போது அதனை நிராகரித்தால் அதனை எந்த விதத்திலும் தடுக்க முடியாது. ஒரு சில சட்டதிட்டங்களை தான் போட முடியுமே ஒழிய, என்னென்ன விடயங்கள் நடக்க வேண்டி இருக்கிறதோ அது நடந்து கொண்டுதான் இருக்கும். எனவே இது உலகத்தை பற்றிய ஒரு பரந்த சிந்தனையிலே நோக்குகிற போது இவற்றை நாம் உணர்ந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அதே போன்று ஆண்களை பொறுத்தவரைக்கும் இந்த பலதார மனத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஆண்களும் இருக்கின்றார்கள். அவர்களிலே எல்லோரும் உத்தமர்களா என்று பார்த்தால், விபச்சாரத்திற்கு அவர்கள் கோஷம் எழுப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன? அந்த விடயத்தை நாடி செல்கிற போது லேசாக அந்த விடயத்தை முடித்துவிட்டு கடந்து செல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட செலவோடு அந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ள முடியும். ஆனால் இரண்டாவது மூன்றாவது ஒரு பெண்ணை மணமுடிக்க வேண்டி ஏற்பட்டால் அவளுடைய முழு வாழ்க்கை செலவீனங்களையும் பொறுப்பெடுக்க வேண்டி வரும். அவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். எனவே ஒரு சில சுயநலவாதிகள் இந்த பலதார மனத்தை எதிர்ப்பதோடு விபச்சாரத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பெண்களிலும் ஒரு சிலர் ஒரு கட்டத்திலே இதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்போது என்றால், எப்போது அவர்கள் ஒரு நெருக்கடியான நிலைமையை முகம் கொடுக்கின்றார்களோ, அவர்கள் பிறரால் கைவிடப்படக்கூடிய ஒரு நிலைமையை முகம் கொடுக்கிறார்களோ, அந்த நேரத்திலே ஒரு ஆணுக்கு நான் இரண்டாவது தாரமாக இருந்துவிட்டு சென்றாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலைமைக்கு வருகின்றார்கள். எனவே இந்த அனைத்தையும் சிந்திக்கிற போது இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த வழி எவ்வளவு அழகானது, நேர்த்தியானது என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த பலதார மனம் விடயத்திலே ஆதரிப்போரின் காரணங்களும் எதிர்ப்போரின் காரணங்களும் அவர்களது உண்மையான நோக்கங்களும் எதுவாக இருக்கிறது என்பதை தான் மேற்கண்ட விடயங்களின் மூலம் நான் அடையாளப்படுத்தினேன். அதே நேரம் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது போன்று ஆண்களுக்கு நான்கு திருமணங்கள் வரைக்கும் அனுமதிக்கிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே அடையாளப்படுத்துவதன் மூலம் பலதார மனத்திற்கு இஸ்லாம் வழங்கியுள்ள அங்கீகாரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள், இதா தஸவ்வஜ ரஜுலு அல் பிக்ர அல ஸய்யிபி அகாம இன்தஹா சப்அன். ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், அவர் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்து அதற்கு பிறகு இரண்டாவதாக ஒரு கன்னி பெண்ணை அவர் மணந்து கொண்டால், இவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கன்னி பெண்ணுடன் ஏழு நாட்கள் அவர் தங்க வேண்டும். ஏழு நாட்கள் அவர் தங்க வேண்டும். வக்கசம, நாம் ஒரு விடயத்தை தெரிந்திருக்கிறோம், ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களாக இருந்தால் சரிசமனாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. அது எப்போது என்றால் அந்த ஏழு நாட்களுக்கு பிறகு. முதலாவது ஏழு நாட்கள் அவளோடு குடித்தனம் நடத்த வேண்டும். அதற்கு பிறகு அந்த மனைவிமார்களுக்கு மத்தியிலே பங்கு போட்டு கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. வஇதா தஸவ்வஜ ஸய்யிப அலல் பிக்ரி அகாம இந்தஹா ஸலாஸன் சும்மா கஸம். அதே நேரம் ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்து இரண்டாவதாக அல்லது மூன்றாவதாக அல்லது நான்காவதாக ஒரு விதவையை திருமணம் செய்தால், அவளுடன் மூன்று நாட்கள் குடித்தனம் நடத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த பங்கு போடுவதை செய்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பாருங்கள், இன்று சமூகத்திலே விமர்சிக்கப்படக்கூடிய இந்த காரியத்தில், இந்த காரியத்திலும் இஸ்லாம் எவ்வளவு வழிமுறைகளை வைத்திருக்கிறது என்று. ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அதற்கு நிபந்தனை தேவையில்லை, அவர் எப்போதும் அந்த பெண்ணுடன் தான் இருக்கப் போகிறார். அதே நேரம் அவர் இரண்டாவதாக மூன்றாவதாக நான்காவதாக திருமணம் செய்தால் சட்டம் என்ன, அந்த இரண்டாவதாக திருமணம் செய்யப்பட்ட அந்த பெண் கன்னி பெண்ணாக இருந்தால் 7 நாட்கள் தொடர்ச்சியாக அவளுடன் தங்க வேண்டும். அவள் ஒரு விதவை பெண்ணாக இருந்தால் அவளோடு 3 நாட்கள் தங்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த பலதார மனம் என்பது ஒரு ஆணின் உரிமை என்று நான் மேலே அடையாளப்படுத்தி இருந்தேன். இந்த விஷயத்திலே பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதனையும் ஒரு ஹதீஸின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 2723வது இலக்க செய்தி, வலா தஸ்அலில் மர்அத்து தலாக உஹ்திஹா லிதஸ்தக்ஃபிஅ இனாஅஹா. ஒரு பெண் அவரது கணவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு திருமணத்தை செய்துவிட்டார், இந்த முதல் மனைவி அல்லது இரண்டாவது மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண் தனது கணவரிடம் தன்னுடைய சக்கலத்தி, தனது கணவன் மணந்து கொண்ட அந்த பெண்ணை தலாக் விடும்படி கோரக்கூடாது. அவளுக்குரிய பாத்திரத்தை முழுமையாக நிரப்பிக் கொள்வதற்காக இந்த வேலையை செய்யக்கூடாது. அல்லாஹ் யாருக்கு எதை நாடியிருக்கிறானோ அதுதான் கிடைக்கும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பாருங்கள், எந்தளவு தெளிவாக இஸ்லாம் இந்த விடயங்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்று. இன்று இந்த பலதார மனம் விஷயத்திலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அது ஒரு அநியாயமாக கருதப்படுகிறது, அது ஒரு துரோகமாக கருதப்படுகிறது. அதையும் தாண்டி இன்னும் என்னவெல்லாம் கருதப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவற்றிலே சில உண்மையாகவும் இருக்கலாம். சரியான இஸ்லாமிய அமைப்பின்படி ஒரு முஸ்லிம் நடந்து கொள்வாராக இருந்தால் அங்கே 4 பெண்கள் இருந்தாலும் 4 பெண்களும் சரிசமனாக நடத்தப்படுவார்கள். அங்கே பெண்கள் என்ற வகையிலே அவர்கள் இழப்பது எதனை என்றால், மேலே நான் கூறிய 2 ஹதீஸுகள். ஒன்று, சில இரவுகளை இழக்க வேண்டி வரும். இன்னொன்று, தனக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை குறைத்து பெற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இதை தவிர பெண்கள் இழக்கக்கூடிய விடயங்கள் எதுவும் இல்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இறுதியாக ஒரு அம்சத்தையும் கூறி நான் இதனை நிறைவு செய்கிறேன். இன்று இந்த உலக மோகங்களும் பிரமத கலாச்சாரங்களும் ஜாஹிலிய சிந்தனைகளின் வடிவத்திலே எம் மத்தியிலே உட்புகுந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதனை இன்று சமூகம் அடியோடு மறந்துவிட்டது. இன்று நாம் ஏதோ ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அல்லாஹ் ஒருவேளை ஹிலாபத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவானாக இருந்தால் அப்போதுள்ள நிலைமையை நாம் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு நாட்டை பொறுத்தவரைக்கும் அங்கே யுத்தம் ஒவ்வொரு ஆண்களுக்கும் கடமையாக இருக்கும். திடீரென்று யுத்த பிரகடனம் செய்யப்படும், ஆண்கள் அதனை நோக்கி செல்ல வேண்டும். சென்ற மனிதர் திரும்ப வருவாரா இல்லையா என்பது திரும்பி வந்தால்தான் அறிந்து கொள்ள முடியும். இப்படி பல முஸ்லிம்கள் ஷஹீதாகுவார்கள். இந்த நேரத்திலே பல பெண்கள் விதவையாவார்கள். இவற்றையெல்லாம் நாம் சூழ்ந்தறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று ஒரு இஸ்லாமிய கிலாபத்துடைய காலத்திலே அடிமைகள் காணப்படுவார்கள். அடிமைகள் காணப்படுவார்கள். அடிமைகள் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை அடிமைகளையும் விலை கொடுத்து வாங்கி ஒரு ஆண் தன்னகத்தே வைத்துக் கொள்ளலாம், அவளோடு சுகம் அனுபவிக்கலாம் என்பதே இஸ்லாத்தின் தீர்வாக இருக்கிறது. அப்படியான ஒரு காலகட்டத்திலே இவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைப்பதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் கிடையாது. இந்த விஷயங்களை எல்லாம் பரந்து விரிந்த அமைப்பிலே நாம் சிந்திப்போமாக இருந்தால் இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய இந்த விடயத்தின் அந்த உண்மை தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் இஸ்லாமிய சிந்தனைகளை விட்டும் எவ்வளவு தூரம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலே கூறிய இந்த விடயங்கள் பலதார மனம் சம்பந்தமாக சொல்லப்பட வேண்டிய விடயங்களில் போதுமான அளவு இருக்கும் என்று நினைக்கிறேன். இதிலே ஏதாவது விமர்சனங்கள் அல்லது குறுக்கு கேள்விகள் இருக்குமாக இருந்தால் அது பற்றிய விடயங்களையும் ஆய்வு செய்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாம் தொடரலாம். அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.